نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان استقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد தர்பியா பாடத்துடைய மூன்றாவது அமர்விலே இறையச்சத்துடன் அந்தரங்கங்களை சீர் செய்தல் என்ற தலைப்பிலே நமது அன்றாட வாழ்க்கையிலே மிக முக்கியமாக ஒவ்வொருவருக்கும் அவசியப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி கருதுகிறேன். நாங்கள் இந்த பாடத்துடைய மூல நூலாக எடுத்திருப்பது இமாம் அபு ஹாத்திம் இப்னு ஹிப்பான் அல் புஸ்தி ரஹிமஹுல்லா அவர்களால் எழுதப்பட்ட ரௌதத்துல் உக்கலா வ நுஸ்ஹத்துல் ஃபுதலா என்ற புத்தகத்தை மையமாக வச்சுதான் இந்த பாடத்தை நாங்கள் செய்கிறோம். பாடத்துக்குள் நுழைய முன்னர் இந்த பாட அதாவது இந்த புத்தகத்துடைய ஆசிரியரை பற்றி ஒரு சிறிய முன்னுரையை உங்களுக்கு வழங்கினால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றிய மிகச்சிறந்த மாமேதைகளில் ஹதீஸ்களை வல்லுநராக இருந்த பட்டியல்களிலே மிக முக்கியமானவர் தான் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லா. அபு ஹாத்திம் இப்னு ஹிப்பான் அல் புஸ்தி என்று சொல்வார்கள். ஹிஜ்ரி 270களிலே பிறந்தவர் இவர். அபு ஹாத்திம் இப்னு ஹிப்பான் அல் புஸ்தி என்பதுதான் அவருடைய பெயர். அந்த இந்த பேரு நீங்க சாதாரணமாக பரீட்சைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு மேல ஒரு அறிமுகத்துக்காண்டிதான் இந்த பெயர் சொல்லப்படுது. அபு ஹாத்திம் என்பது அவருடைய புனை பெயர். இப்னு ஹிப்பான் அல் புஸ்தி என்று சொல்வார்கள். ஹதீது கிரந்தங்களை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, சஹீஹ் இப்னு ஹிப்பான் சொல்லி அந்த இப்னு ஹிப்பான் ரஹிமுல்லா அவர்களால் எழுதப்பட்ட அந்த ஹதீஸ் கிரந்தத்தை தான் சஹீஹ் இப்னு ஹிப்பான் சொல்றது. சஹீஹ் இப்னு ஹிப்பான், சஹீஹ் இப்னு ஹுசைமான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதெல்லாம் அந்த இப்னு ஹிப்பான் என்ற கிரந்தங்கள் சஹீஹ் இப்னு ஹிப்பான் என்ற அந்த நூலை எழுதியவர் வந்து இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமுல்லா அவர் தான். இவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் நாட்டில் அந்த புஸ்தி என்ற அந்த கிராமம் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற ஈரானுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இவ்வளவு தான் அவரை பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த இடத்துல அறிமுகமாக சொல்லலாம். அடுத்தது அவர் எழுதிய புத்தகம் தான் இந்த ரௌதத்துல் உக்கலா வ நுஸ்ஹத்துல் ஃபுதலா என்பது, அதாவது அறிவாளிகளின் பூஞ்சோலை என்பது தான் இந்த புத்தகத்துடைய பேர், அதாவது அதனுடைய தமிழ் அர்த்தமாக இருக்கிறது. இந்த புத்தகம் தான் நம்மளுடைய இந்த பாடத்துக்கான அடிப்படை. இதை வைத்து தான் நாங்கள் அதனுடைய முதலாவது பாடமாக தக்வாவோடு தனது அந்தரங்கங்களை ஒருவர் சீர் செய்து கொள்ளுதல் என்பதுதான் இந்த பாடத்துடைய முதல் தலைப்பாக இருக்கிறது. அதில் இரண்டு உப தலைப்புகள் ஒரு உப தலைப்பும் வருகிறது. இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் முகமாக இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமுல்லா அவர்கள் ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, மா கரிஹல்லாஹு மின்க ஷைஅன் ஃபலா தஃஅலுஹு இதா ஹலவ்த, அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை வெறுக்கிறான் என்று சொன்னால் அதை நீ தனிமையில் இருக்கின்ற போது செய்யாதே என்பதுதான் இந்த ஹதீதுடைய தமிழாக்கம். இது ஷேக் நாசருதீன் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த ஹதீதை ஹசன் என்ற தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். தனி அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீ தனித்திருக்கின்ற போது செய்யாதே என்றுதான் இந்த ஹதீதுடைய விளக்கமாக இருக்கு. இந்த ஹதீதை வைத்து தான் இமாம் இப்னு ஹிப்பான் தொடர்ச்சியாக நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில பகுதிகளை அவர் சொல்றார். அதாவது ஒரு புத்திசாலி, ஒரு அறிவாளி தன்னுடைய வாழ்க்கையில அதாவது தான் சீர் செய்ய வேண்டிய, தான் அறிய வேண்டிய சில அத்தியாவசியமான பகுதிகள் இருக்கிறது. அவனுடைய மன ரீதியான சில மாற்றங்கள் அவன் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவன் சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம். முதலாவது ஒரு புத்திசாலி, ஒரு அறிவுள்ளவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை சீர் செய்யணும் என்று சொன்னால் அதிலும் ரகசியமாக, அதாவது அந்தரங்கம் என்பது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் அப்படிதானே. அப்ப இந்த ரகசியமான சில பகுதிகள் சீர் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இறையச்சம். இந்த இறையச்சம் என்பது மிக முக்கியமான ஒன்று என்று சொல்லி இமாம் இப்னு ஹிப்பான் நிறைய நடைமுறை சார்ந்த விஷயங்கள் அதுல சொல்றாரு. ஒருத்தருடைய உள்ளம் சீராக இருந்தால்தான் அவருடைய வெளித்தோற்றம் என்ன செய்யும், சீராக இருக்கும். உள்ளம் சீர் பெறவில்லை என்று சொன்னால் அவருடைய வெளி தோற்றம் சீரடையாது என்ற இந்த கன்செப்டை மையமாக வச்சுதான் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதில் நடைமுறையை சார்ந்த நிறைய விஷயங்களை, ஒரு அறிவாளி எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்த வேண்டும், ஒரு அறிவாளி எப்படி தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல விஷயங்களை குறிப்பிடுகிறார். அதுல தக்வாவுக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்வை சீர் செய்வதாக இருந்தா அவர் கட்டாயம் படிக்க வேண்டும், தேட வேண்டும், அறிவை தேட வேண்டும், நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். படிக்க படிக்கத்தான் ஒரு மனிதன் பண்படுகிறான். அதன் மூலமாகத்தான் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன செய்கிறது, முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த உலகத்தில் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த துறை சார்ந்த அறிவு அவர்கிட்ட இருந்தா தான் அதில் சாதிக்கலாம். அந்த துறை சார்ந்த அறிவு அவர்கிட்ட இல்லை என்று சொன்னால் அவரால் சாதிக்க முடியாது என்ற அடிப்படையில் இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு அறிவை தேடுவது ஏன் அவசியம், அறிவு என்று சொன்னா எப்படி பெறப்பட வேண்டும், அறிவு என்று சொன்னா நிறைய விஷயங்களை எடுத்தெடுத்து தனது தலையிலோ அல்லது தனது குறிப்புகளிலோ எழுதி கொள்வதல்ல அறிவு என்பது, படிப்பதன் மூலமாக தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அதை கொண்டு வர வேண்டும். அந்த நோக்கத்தில்தான் சலபுகள் அறிவை படிச்சாங்க. படிக்கின்ற போது என்ன அதாவது வழிமுறைகளை ஒருத்தர் கையாள வேண்டும் என்று சொல்லி ஏராளமான பகுதிகளை இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நடைமுறை வாழ்க்கையோடு தொடர்பான சில விஷயங்களாக இந்த நான் சொன்ன ஒரே ஒரு ஹதீதை தான் அவர் கொண்டு வருகிறார். அடுத்து சில அரபு கவிதைகளை கொண்டு வந்து நடைமுறை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை அவர் சுருக்கமாக விளக்கிறார். இதனுடைய மேலான சில பகுதிகளாக சகோதரர்களே, இதோடு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டிய ஒரு பகுதியாக, ஏன் இந்த ரகசியங்கள் சீர் செய்யப்பட வேண்டும், ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய அந்தரங்க பகுதிகள் ஏன் சீராக அமைய வேண்டும் என்று சம்பந்தமான அந்த பகுதியை நம்ம சற்று விரிவாக பார்ப்போம் என்று சொன்னால், வஸ்ஸமாஇ வத்தாரிக், சூரத்து தாரிக்கிலே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்துடைய தமிழாக்கத்தை அதனுடைய அரபு வாசகங்களை கேட்கின்ற போது உண்மையிலே ஒரு ஒரு இறை விசுவாசியுடைய உள்ளத்தை உழுக்கக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. எப்படி அல்லாஹு தாலா சொல்கிறான், வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக் அன்னஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில் ஃபல் யன்துரில் இன்ஸானு, அதாவது மிம்மா ஹுலிக் وخلق مما ان دافق يخرج من بين الصلب والترائب என்று சொல்லி அல்லாஹு தஆலா அந்த தொடர்ச்சியாக வருகின்ற போது தான் சொல்கிறான், யௌம துபுல சராயிர், அந்த நாளையிலே இரகசியங்கள் பகிரங்கப்படுத்தப்படும், அதாவது சோதனைக்குள்ளாக்கப்படும். ஒருத்தர் அதாவது இரகசியங்கள், ரகசியமான விஷயங்கள் மறுமை நாளிலே சோதனைக்குள்ளாக்கப்படும் என்ற இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா மறுமை நாளிலே ஒவ்வொருடைய இரகசியங்களும் அல்லாஹு தாலா சோதனைக்கு உள்ளாக்குவான் என்ற அந்த செய்தியை அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமா இந்த வசனத்தில் சுட்டி காட்டுறான். இந்த திருமறை வசனத்துக்கு விளக்கமாக இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போது, மறுமை நாளிலே அடியார்களுடைய இரகசியங்கள் எல்லாம் சோதனைக்குட்படுத்தப்படும். அந்த நாளிலே இந்த உலகிலே அதாவது மற்ற மக்களுக்கு புலப்படாமல் மறைக்கப்பட்டிருந்த விஷயங்களை அந்த நாளில் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், பகிரங்கமாக சோதிப்பான் என்றுதான் இதனுடைய விளக்கம் என்று சொல்லி இமாம் இப்னு ஹிப்பான் அதாவது இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அதே போல இமாம் ஹாஃபில் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதே கருத்தை சொல்றாங்க, நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ரகசியமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் படைப்புகளுக்கு முன்னாடி பகிரங்கமாக சோதனைக்கு உள்ளாக்குவான், அது வெளிப்படும் என்று சொல்லிவிட்டு இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸ் சுட்டிக்காட்டுறாங்க, ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் நாளை மறுமையிலே அவனுடைய மோசடியை அம்பலப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு கொடி நடப்படும் என்ற அந்த ஹதீஸை சுட்டிக்காட்டி, இந்த உலகத்தில் அதாவது ரகசியமாக திரை மறைவில் செய்யப்பட்ட விஷயங்களை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் மறுமையிலே விசாரணைக்கு உட்படுத்துவான் என்பதை இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கமாக சுட்டிக்காட்டுறார்கள். இதுல இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன இமாம் அதாவது இப்னு கய்யிம் ஜௌசி அவர்கள் சொல்லுகின்ற போது, அதாவது சராயிர் என்பது ரகசியங்கள் என்பது அதாவது ஒரு மனிதனுடைய வெளியாக அவனுடைய வெளித்தோற்றத்திலே வெளிப்படக்கூடிய அந்த அமல்கள் இருக்குதானே. ஒருத்தர் வெளியில ஜவாரிகள் மூலமாக தன்னுடைய அமல்களை செய்யறாருன்னு சொன்னா அது அவருடைய உள்ளத்திலிருந்து வெளிவரக்கூடியவை தான். எனவே அவர் உள்ளத்தில் என்ன இருக்குமோ அதுதான் வெளியே வரும் என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டிவிட்டு சொல்கிறார்கள். யார் ஃபமன் கானத் சரீரத்துஹு சாலிஹத்தன் கான அமலுஹு சாலிஹா, யாருடைய ரகசியம் சாலிஹானதாக, அவருடைய மறைவான பகுதி சாலிஹானதாக இருக்கிறதோ, ஃபதபுது சரீரத்துஹு அலா வஜ்ஹிஹி நூரா, அது அவருடைய முகத்திலே அது என்ன செய்யும், ஒரு ஒளியாக பிரகாசமாக அது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். இதுக்கு ஒப்போசிட்டாக யாருடைய ரகசியம், அவருடைய உள்ளம் வந்து அசிங்கமானதாக அல்லது நாகரிகமற்றதாக பாவம் சூழ்ந்ததாக மோசமானதாக இருக்குமோ, அதனுடைய தோற்றத்தை அவருடைய முகத்திலே ஒரு விகாரமானதாகவும் முகம் கருத்த நிலையிலும் காணலாம். எனவே உள்ளதுதான் வெளியில வெளிப்படும், உள்ளே மறைத்து வைத்திருப்பவை தான் வெளியால புலப்படும் என்பதை இமாம் இப்னு கய்யிம் ஜோசி அவர்கள் இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி அதற்கு விளக்கமாக சொல்லியிருப்பதை நாங்கள் அவருடைய திபியான் என்ற நூலிலே பார்க்கலாம். இது எல்லாவற்றையும் சுருக்கமாக, அதாவது இமாம் அதாவது முகமது பின் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு யோம துபுல சராய் மறுமை நாளிலே இந்த இரகசியங்கள் எல்லாம் சோதனைக்குள்ளாக்கப்படும் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது அருமையான இரண்டு விளக்கங்களை சொல்கிறார். அதாவது இந்த உலகத்துல கூலி வழங்கப்படுவது வெளியால செய்யக்கூடிய அமல்களை வச்சுதான். மறுமை நாள்ல தான் என்ன செய்யப்படும், ஒருத்தருடைய உள்ளத்துல அவர் என்ன உள்ளம் சார்ந்த அவருடைய செயற்பாடுகளுக்கெல்லாம் மறுமையில கூலி வழங்கப்படும். அப்படி என்று சொன்னா இந்த உலகத்துல தீர்ப்பு வழங்கப்படுறது, கூலி வழங்கப்படுறது வெளிப்படையான செய்திகளை வச்சுதான். உள்ரங்கமான விஷயங்களுக்கு மறுமையில தான் என்ன செய்யும், தீர்ப்பு கூலி வழங்கப்படும் என்பதை சுட்டி காட்டிவிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார் அவர். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தெளிவான நயவஞ்சகர்கள் என்று தெரிந்தவர்களை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, அவங்களை கொல்லவா என்று சொல்லி நபி தோழர்கள் அனுமதி கேட்ட போது நபி அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஏன் அதுக்கு அனுமதிக்கல என்று சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க சொன்னா, லா யதஹத்தது நாசு அன்ன முஹம்மதன் யக்துலு அஸ்ஹாபா, அதாவது மக்கள் பேசக்கூடாது முகம்மது தனது தோழர்களை எல்லாம் கொல்றார் என்று சொல்லி, கொலை செய்யறார் என்று சொல்லி மக்கள் பேசக்கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குங்கள் என்று தெரிந்தவர்களை கூட என்ன செய்யற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உள்ள முனாஃபிக் என்பது தெரியும், ஆனா வெளிப்படையில் அவர் என்ன செய்யறாரு, ஒரு முஸ்லீம் போல தன்னோடு வாராரு போறாரு என்ற காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நயவஞ்சகர்களாக அடையாளம் காணப்பட்டவர்களை நபி தோழர்களில் சிலர் கொலை செய்ய அனுமதி கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்பதை இந்த இடத்துல முஹம்மது பின் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. அதே போல இந்த யோமத்துபுல சராயிருக்கு இன்னொரு விளக்கமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம எது பார்க்கலாம் சொன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளை பத்தி எப்படி சொன்னாங்க, யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்தஹு, உங்களில் ஒருவர் அவருடைய தொழுகையை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அதாவது உங்களை குறைபட்டு கொள்ளக்கூடிய அமைப்பில் அவங்களுடைய தொழுகையும் நோன்புகளும் என்ன செய்யும், மிகச் சிறந்த முறையில காணப்படும், நீங்க எல்லாம் பிரமிச்சு போவீங்க என்று சொல்லி நீங்க என்ன செய்வீர்கள், அவர்களை பார்த்து வியக்கின்ற அளவில் அவர்களுடைய வெளிப்படையான தோற்றம் இருக்கும். ஆனா உள்ளுக்கு என்ன செய்யவில்லை, உள்ளுக்கு சரியான இஸ்லாத்துடைய அறிவும் சரியான நம்பிக்கையும் அவங்கள்ட்ட இல்ல. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா லா யதஜாவஸுல் இஸ்லாம் ஹனாஜிரஹும், அதாவது அவங்க பேசக்கூடிய இஸ்லாம் எல்லாம் அவங்களுடைய வெளிப்படையான தோற்றத்திலும் வாயில தான் இருக்கும், தொண்டை குழியை தாண்டி உள்ளத்துக்குள்ள போயிருக்காதுன்னு சொல்லி ரசூலா சொன்னார்கள். அப்ப எனவே ஹவாரிஜிகளுடைய வெளித்தோற்றம் வந்து அப்படி நல்ல அட்டகாசமா தான் இருக்கும், ஆனா உள்ள சரியாக இஸ்லாமிய அறிவும் அந்த அடிப்படையும் அவங்கள்ட்ட இருக்கிறான்னு கேட்டா அது இல்ல என்பதையும் இந்த இடத்துல இமாம் அதாவது முகமது பின் சாலிஹல் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டி காட்டுவதை குறிப்பிட்டு சொல்லலாம். இறுதியாக சகோதரர்களே, ஹசன் அல் பசரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த முன்னோர்களை சலபுகளை பத்தி, நம்ம எங்களுடைய அமல்கள் இபாதத்துகள் சஹாபாக்களுக்கு எங்களுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்குது என்பதை சுட்டி காட்டுகின்ற போது, வல்லாஹி மா சபகாகும் அபூபக்கர் பி சலாத்தின் வலாசோ, அதாவது அபூபக்கர் உங்களை அதாவது நம்மை விட தொழுகையாலும் நோம்பாலும் எங்களை என்ன செய்யவில்லை, அவர்கள் முந்தவில்லை. வஇன்னமா சபகஹும் பிமா வகர ஃபி கல்பிஹி மினல் ஈமான், அவங்களோட உள்ளத்துல ஈமான் எந்த அளவுக்கு வேறு ஒன்றுச்சு, அந்த ஈமானுடைய அந்தஸ்தினாலதான் என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் அதாவது நபி தோழர்கள்லாம் நம்மை விட முன்னுக்கே சென்றிருக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டிவிட்டு ஒரு உண்மையான ஒரு இறை விசுவாசியுடைய அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு பண்பாடு, அதாவது ஒரு பண்படுத்தல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், ரகசியங்கள் பாதுகாக்க, அவனுடைய ரகசியம் வந்து சிறப்பானதாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே மனிதனை பொறுத்த மட்டும் முக்கியமான சில பகுதிகள் இருக்கிறது. அதாவது மனிதன் ஆசைகளுக்கு அடிபட்டவன், சில சந்தர்ப்பங்களில் சகுவத்தின் காரணமாக, அளவு கடந்த ஆசையின் காரணமாக என்ன செய்யலாம், தனது புத்திய மிஞ்சிய சில பாவங்களில் ஈடுபடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் மனிதனுக்கு ஏலவே நிறைய காணப்படுவதை பார்க்கிறோம். இதில் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவருடைய அந்தரங்கங்களும் ரகசியங்களும் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையிலும், நம்ம யாரு பார்க்காவிட்டாலும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்று, அதைத்தான் இஸ்லாம் வந்து இஹ்சான் என்று சொல்லி நமக்கு சொல்கிறது. அன் தஅபுத அல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும், அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நீ வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீ காணாவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற அடிப்படையில நீ அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்ற அந்த இஹ்சான் என்ற ஒரு அடிப்படை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில ரகசியங்களை பாதுகாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருப்பதை பார்க்கிறோம் என்று சொன்ன சகோதரர்களே, அதாவது இமாம் இப்னு கய்யிம் ஜௌசி அவர்கள் சொன்னதை போல எங்களோட உள்ளத்தில் உள்ள விஷயங்கள் தான் அதான் நாம பார்க்கிறோம். ஒருவர் பேசுகின்ற போது, ஒருவரோடு நம்ம பேசுகின்ற போது அவருடைய பேச்சு முறையில வச்சு என்ன செஞ்சிருக்கிறோம், நாம சில மனிதர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறோம். ஏனென்று சொன்னா மனிதர்கள் எந்த அளவு என்னதான் தங்களுடைய ரகசியங்களை மறைச்சாலும் அதெல்லாம் சில முக்கியமான கட்டங்கள்ல வார்த்தை அளவிலும் செயற்பாடுகள் அளவிலும் வெளிப்பாடுறதை நம்ம பார்க்கிறோம். அது அல்லாஹு தாலா அதாவது மனிதனுடைய இயல்பாக வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய தனிப்பட்ட ஒரு பகுதி என்பது, ரகசியங்கள் என்பது, அந்தரங்க பகுதிகள் என்பது தக்குவா ஒன்றின் மூலமாகத்தான் அதை சீர் செய்யலாம். என்னதான் சட்டங்கள் போடப்பட்டாலும், என்னதான் இது போடப்பட்டாலும் மனிதன் அதற்கான சில காரணங்களை சொல்லி 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 தன்னை எங்கே கொண்டு போய் என்ன செய்யலாம், அவன் திரை மறைவில், திரைக்கு வெளியில ஒரு வாழ்க்கையும் திரைக்கு மறையில் ஒரு வாழ்க்கையும் வாழலாம். அப்ப இந்த திரை மறைவில் உள்ளது சீர் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ் விசாரிக்கிறான். யார் என்னை பார்க்காவிட்டாலும் அல்லாஹு தாலா பார்க்கிறான், அல்லாஹ் என்னை விசாரிப்பான், அல்லாஹ் என்னைக்கு இது சம்பந்தமாக நாளை மறுமையிலே எல்லோருக்கும் முன்னாலே விசாரிப்பான் என்பதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா முஃமினை திரை போட்டு விசாரிப்பான் என்று சொல்லி, அப்ப அல்லாஹு தாலா அந்த மாதிரியான மறுமை விசாரணையின் போது அந்த திரை மறைவில் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவர்களுடைய அந்த பட்டியலிலே என்னையும் உங்களையும் சேர்க்க வேண்டும்.